ஆதியாகமம் 40வது அதிகாரம் நம்ம படித்தோம். வசனம் 9-15 வரைக்கும் இந்த பழையற்பாடே நமக்கு ஏன் எழுதப்பட்டிருக்கு, பழையற்பாடில் இந்த கதைகள்லாம் ஏன் வருது நமக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? உங்களுக்கு ஏன் தெரியுங்களா பழையற்பாடு நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டுச்சு, பழையற்பாடுடைய நோக்கம் என்ன? பழையற்பாடில் எத்தனையோ கதைகள் படிக்கிறோம், ஏன் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த பழையற்பாடில் இருக்கிற எல்லா காரியமும் நமக்கு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. அதை நம்ம பார்க்க கத்துக்கணும். நம்ம அநேக டைம்ல அதை பார்க்கறது கூட இல்லை, கிறிஸ்துவ நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குது. இப்ப நம்ம எத்தனையோ பேர் கதையை பார்த்துக்கிட்டு வந்தோம். கிறிஸ்துவ ஒரு அடையாளங்கள் மூலமா, டைப் சிம்பிள்ஸ் வாங்க, அதன் மூலமா கிறிஸ்துவ தான் நமக்கு பழையற்பாடு எடுத்து காமிக்குது. பழையற்பாடுல நம்ம ஆபிரகாமுடைய கதையை படிச்சுட்டு வந்தோம், ஐசாக்குடைய கதையை படிச்சுட்டு வந்தோம், யாக்கோபுடைய கதையை படிச்சுட்டு வந்தோம். இவங்கெல்லாம் எப்படி காமிக்குது அப்படின்னும் போது, இவங்கெல்லாம் சாதாரணப்பட்ட மக்களா இருந்த போது எவ்வளவு தப்புங்கெல்லாம் செஞ்சாங்க இல்லைங்களா? அவங்க எல்லாம் பார்த்தோம், தப்பு செய்யாம இல்ல, அவங்க எல்லாம் தப்பு செஞ்சாங்க. ஆனா அவங்க எல்லாம் பரலோகத்துல இருக்க போறாங்களாம். அது எப்படி? அவ்வளவு பரிசுத்தமான கடவுள், இப்படிப்பட்ட மக்கள் ஆபிரகாம் அவங்க எல்லாம் பார்த்தானா வீக்கா தான் இருந்தாங்க, ஒன்னும் பெருசா இல்ல. ஆனா அவங்க எல்லாம் பரிசுத்தா பரலோகத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்க விசுவாசம், அவங்க எல்லாம் விசுவாசியா இருந்தாங்க. வரப்போற ஒருத்தர் கொஞ்சம் கூட குறையில்லாம, பாவம் இல்லாம வரப்போற ஒருத்தர் அவங்க நம்பி இருந்ததுனால தான் அவங்க பரலோகத்துக்கு வரப்போறாங்க. புரியுதுங்களா? இவங்க எல்லாம் முப்பிதாக்கள்னு பேரு. முப்பிதாக்கள் பார்த்தா எவ்வளோ குறை இருக்கு. ஒரு பரிபூர்ணமான ஒரு முப்பிதா வரப்போறாரு, அவருக்கு எந்த விதமான குறையும் இருக்க போறது இல்ல. அவங்கெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு டைம்ல ஐசாக்க பார்த்தா சோர்வு தான் ஆகப்போகுது. இவர் என்ன பண்ணாரு, இவர் பெரிய முப்பிதா அப்படின்றாங்க. ஆனா அது எல்லாத்தையும் நிறைவேற்ற மாதிரி இயேசு கிறிஸ்து தான் பெரிய முப்பிதாவா இருக்க போறாரு. இது யோசேப்புடைய வாழ்க்கையில நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா, அவர் கிறிஸ்துவை எப்படி காமிக்கிறாரு, கிறிஸ்துவை எப்படி பிரதிபலிக்கிறாரு அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில நிறைய சொல்லலாம். உதாரணத்துக்கு அவர் விற்கப்பட்டார் காசுக்காக. அவங்க சொந்த அப்பா அமிச்சாரு வயலுக்கு, அந்த சகோதரங்க வெறுத்து அவரை வித்துட்டாங்க. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவ தன் தகப்பன் நம்மளுடைய நன்மைக்காக, நம்மளுடைய விசாரிப்புக்காக அமைச்ச போது நம்ம தான் அவரை வித்துட்டோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வித்த மாதிரி நமக்காக வந்தாரு, நம்மளே வித்த மாதிரி வித்துட்டாங்க. மனுஷருங்க அவரை எவ்வளவோ அவமானப்படுத்தினாங்க, கடவுள் கடைசியில் அவரை எவ்வளவோ மேல உயர்த்தினாரு, எல்லா நாமத்தை விட மேல உயர்த்தினாருன்றது யோசேப்புடைய வாழ்க்கையில வர்றது இல்ல. மனுஷருங்க எவ்வளவுதான் கீழே அவளை தள்ள பார்த்தாலும் அவர் மேல வர்றது, கடவுள் அவரை உயர்த்தறத நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாம இன்னொரு முக்கியமா, யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நீங்க ரொம்ப சோர்ந்து போகலாம். எவ்வளவு ஒழுங்கா இருக்கிறாரு யோசேப்பு, எவ்வளவு தப்புல எல்லாம் தப்பிச்சாரு. ஆனா நம்ம யோசேப்பு மாதிரி இருக்க முடியலையே. நமக்கு கடந்த காலத்தை பார்க்கும்போது ரொம்ப குற்ற உணர்வு தான் ஏற்படுது. யோசேப் மாதிரி நம்ம இருக்க முடியலையே, யோசேப்பு கூட கடவுள் இருந்த மாதிரி நம்ம கூட இருப்பாரா அப்படின்னா கண்டிப்பா இருப்பாரு. ஏன்? நம்ம ஒழுங்கா கடந்த காலத்துல இருந்ததுனால இல்ல, நமக்காக ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவ அங்கதான் நம்ம பார்க்கலாம். யோசேப்போடு இருந்த தேவன் நம்மளோட இருப்பாரு. யோசேப் ஒழுங்கா இருந்தாரு, அதனாலதான் கடவுள் இருந்தாரு. நம்ம கடந்த காலத்தை அழிக்கிற ஒருத்தர், கடந்த பாவங்கள் எல்லாம் ஒழிச்சு கட்டி இன்னுமே நம்மளோடு ஒழுங்கா நம்ம வாழுவதற்கு, யோசேப் மாதிரி வாழ்ந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கிறதுக்கு, அதுதான் கிறிஸ்துவ நமக்கு காமிக்குது. புரியுதுங்களா? யோசேப்புடைய வாழ்க்கையில நம்ம ஒரு விதத்துல சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்ம கடந்த காலத்தையெல்லாம் அழிச்சு இன்னுமே நம்ம கடவுளோடு வாழ்வதற்கு, கடவுள் நம்மளோடு இருப்பதற்கு காரணம் என்ன? அந்த பரிசுத்தமான கடவுள் நம்மள மாதிரி பாவிகளோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து அப்படி பார்க்காம யோசேப்புடைய கதையை நம்ம படிக்க முடியாது. புதிய ஏற்பாடுல என்ன யோசேப்புடைய டைட்டில், அவர் வாழ்க்கையில டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க பாரு என்ன போட்டிருக்கு, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அதான் ஒரு டைட்டில், அழகான டைட்டில். அப்படி பார்க்கும்போது புதிய ஏற்பாடுல வந்து அது நமக்குடைய சுதந்திரம்னு போட்டிருக்கு. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறது நம்முடைய சுதந்திரம். ஏன்? இயேசு கிறிஸ்து செஞ்ச பெரிய தியாகத்தினால, அவர் செஞ்ச தியாகத்தினால நமக்கு சத்ருவா இருந்த கடவுள் வந்து நமக்கு ஃப்ரெண்டா ஆகி நமக்கு சமாதானம் கொடுத்து நம்மளோடு இருக்க போறார். நம்முடைய பாவத்தினால இல்ல, அவருடைய தியாகத்தினால. அதுதான் நமக்கு இயேசு கிறிஸ்துடைய மகத்துவத்தை, மகிமையை நமக்கு உணர்த்துது. எல்லா புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா அவங்க எழுதுல லெட்டர்ஸ் எல்லாம், சமாதானத்தின் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, எல்லா ஆறுதலின் தேவன் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு தான் வருது. அதெல்லாம் ஏன் முடியுது? ஐயோ, ஏன் கூட எப்படி இருப்பார்னா, ரொம்ப பாவி இல்லையா அப்படின்னா, ஏன் இருப்பார்னா, அவர் செஞ்ச தியாகத்தினால அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதான் பெரிய பிளஸ்ஸிங். உங்களுக்கு எப்படியோ தெரியல, அதை நான் கொஞ்சம் கொஞ்சம் உணர்றேன். நம்ம பிரயோஜனம் இல்லாத மாயையில உலக சிந்தனையிலேயே இந்த உலகத்துல வாழ்ந்து முடிச்சிடணும்னு பாக்குறோம். ஆனா ரொம்ப இன்பமான அருமையான வாழ்க்கை வந்து கர்த்தரோடு, கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாரு, அவரோடு இருந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாழ்கிற வாழ்க்கையினுடைய நிம்மதி அதை டேஸ்ட் பண்ணாதான் தெரியும் இல்லைங்களா. அதை டேஸ்ட் பண்ணாதான் தெரியும். அதுல இருந்து வெளியே வரவே நமக்கு இஷ்டம் வராது. நமக்கு என்னன்னா இந்த உலகத்திலேயே இருந்து அப்படி பழகிட்டோம். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது தேவன் காண்டி நம்மளோடு இருந்தாருன்னா நம்ம வாழ்க்கையை எப்படி பார்ப்போம். உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், கடவுள் காண்டி உங்களோடு இருக்கிறத நீங்க உணர்ந்தீங்கன்னா இப்போ நீங்க வாழ்ற வாழ்க்கையை வித்தியாசமா வாழ்வீங்க, வித்தியாசமா பார்ப்பீங்க. எவ்வளவுதான் கஷ்டமான நிலைமையில இருந்தாலும் சரி, வித்தியாசமான குணம் உங்களுக்கு இருக்கும். இப்ப இருக்கிற மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க, இப்ப நடந்துக்கிற மாதிரி நீங்க நடந்துக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறத நீங்க உணர்ந்தீங்கன்னா அதான் யோசேப்புடைய வாழ்க்கையில பாக்குறோம். அவருக்கு எவ்வளோ அடிச்சு கீழே டஞ்சன்ல போட்ட பிறகும் தன் மேல ஒரு பரிதாபம் இல்லாம மத்தவங்களை சேவை செய்யற பாக்குறாரு. அததான் நம்ம பார்த்தோம். அவரு ஒரு அது செய்ய முடியலையா, இது செய்ய முடியலையா, அது செய்ய முடியலையேன்னு நெகட்டிவாவே யோசிச்சு ஒன்னத்துக்குமே நான் லாய்க்கு இல்லைன்ற மாதிரி யோசிக்காம என்ன என் கைக்கு செய்ய முடியும், பாசிட்டிவ் செய்ய முடியாத காரியத்தை நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இல்ல, என்ன செய்ய முடியும்ன்ற காரியத்தை செஞ்சாரு. அதை கர்த்தர் பயன்படுத்தி அவரை உயர்த்தினார். அதுதான் நம்ம செய்ய தவறுது அநேக டைம்ல. நம்மளால செய்ய முடியறதுதான் கடவுள் கேட்கிறார், என்ன செய்ய முடியும் அதை செய். அத இன்னொன்னு யோசிப்படி ஆட்டிடியூட் ரொம்ப அதிசயங்க. அந்த மாதிரி டஞ்சன்ல போய் இருந்த போதும் உங்களுக்கு நடந்து, எனக்கு நடந்திருந்தா என்ன நான் யோசிச்சு பார்த்தேன், நான் என்ன பண்ணிருப்பேன், என்ன அடிமையா, எங்க அப்பா எவ்வளவு செல்லமா என்னை வளர்த்தாரு, என்ன போய் அடிமையா வேலை செய்யினா நான் என்ன செய்ய சொல்லுவேன், செய்வேனா நானு, நான் அடிமையா இருக்கிறதுக்கே லாயக்கு இல்ல. எங்க எவ்வளவு பெரிய ஒரே எங்க அப்பா எவ்வளவு செல்லமா என்ன வளர்த்திருக்காரு, என்ன அநியாயமா வித்துட்டாங்க, நான் என்னத்துக்கு அடிமையா வேலை செய்யணும், நான் எதுக்கு செய்யணும்னு உட்காந்துக்கிட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். நிச்சயமா அப்படிதான் செய்வேன், நான் என்னத்துக்கு, நான் அடிமையா இல்லையே, என்ன அநியாயமா வித்துட்டாங்களே அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பேன். இல்ல நான் செய்ய மாட்டேன்னு. ஆனா யோசேப்பு அப்படி இல்ல, அசிங்கமான அடிமையுடைய வேலை கூட அவர் செஞ்சார். கடவுளை நீங்க வச்சிருக்காரு, இதை நான் செய்யறேன் அப்படின்னு செஞ்சார். இன்னொன்னு என்ன பாக்குறோம், அவர் அநியாயமா பிடிச்சி ஜெயில போட்டாங்க. ஜெயில போய் அநியாயமா ஜெயில போட்டா என்ன பண்ணுவான்னு தெரியுங்களா, ஏ என்ன வெளியே விடுறான், என்ன வெளியே விடுறான்னு, நான் தப்பு பண்ணல, என்ன வெளியே விடுங்க, வெளியே விடுங்க, என்ன சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு அவர். இல்ல ஃபாரோக்கு லெட்டரா எழுதிக்கிட்டு இருந்தாரு, அநியாயமா என்ன போட்டாங்க, என்ன போட்டாங்கன்னு. இல்ல அங்கேயும் என்னால என்ன முடியுமோ செஞ்சது, அது கர்த்தர் பார்த்து ஜெயிலேயே அவரு தான் டாப் ஆவறாரு. இப்ப கூட ஒரு ரெண்டு ஃபாரோவுடைய அதிகாரிங்க வந்து அவங்களுக்கு கனவு வருது. கனவு வரும்போது நீங்க ஏன் பேஜாரா இருக்கீங்க, உங்க கனவை எனக்கு சொல்லுங்க, நான் சொல்றேன்னு சொல்லி அவங்களுக்கு விளக்கி அதை கொடுக்கறாரு. ஒருத்தர் வந்து இன்னும் மூணு நாள்ல அவர் திருப்பி இருந்த பொசிஷனுக்கே போக போறாரு, ரொம்ப உயர்ந்த பொசிஷன் போக போறாரு. அந்த பொசிஷன் நீங்க போக போறீங்க, போனா அவர்கிட்ட ஒரு தேவைய அழகா கேக்குறாரு. ஏன்னா அது 15வது வசனத்துல கேக்குறாரு பாருங்களேன், நீங்க போன உடனே
நான் எபிரோனிய தேசத்தில் இருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவலில் வைக்கப்படிக்கும், நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னார்.
நானா இருந்தேன்னா அந்த வசனம் வந்து 5 அதிகாரம் பண்ணியிருப்பேன். நான் காண்டி சொல்லணும்னா அந்த 5 ஒரே ஒரு வசனத்துல அவர் முடிக்கிறாரு. அவருக்கு நடந்த கஷ்டத்தை களவாய் நான் கிட்னாப் பண்ணப்பட்டு கொண்டு வரப்பட்டேன். நானா இருந்தா எங்க அண்ணன்களை பத்தி எவ்வளவு சொல்லியிருப்பேன், என்ன அநியாயம் பண்ணி என்ன அநியாயமா வித்து போட்டானுங்க. அவங்கள குற்றப்படுத்தாம அவர் சொல்றாரு பாருங்களேன், எவ்வளவு பெரிய அநியாயத்தை செஞ்சாங்க அவங்க. ஆனா அவங்க அண்ணங்களை குற்றப்படுத்துற மாதிரியே இல்ல. அதாங்க கடவுள் இருக்கிற மனுஷங்க மத்தவங்களை குற்றப்படுத்தி, நம்ம மத்தவங்க குற்றத்தை மன்னிச்சாதான் கடவுள் நம்ம குற்றத்தை மன்னிப்பாருன்னு இருக்கு. கடவுள் இவங்க கூட இருந்ததுக்கு காரணம் பாக்குறீங்களா, அவங்கள குற்றப்படுத்தவே இல்ல. நான் அநியாயமா கிட்னாப் பண்ணி எடுத்துட்டு வரப்பட்டேன், இந்த இடத்துல இருக்கிறத பத்தி காரோவுடைய மனைவியை பத்தி நான் ஒரு புக்கே எழுதியிருக்க மாட்டேன், என்ன மாதிரி என்ன ஏமாத்துச்சு, என்ன மாதிரி என்ன பண்ணி ஜெயில அனுப்பிச்சு அநியாயம் பண்ணிச்சு, அதை பத்தி ஒண்ணுமே அவர் சொல்லல. தன்னை பத்தி தான் நிரபராதின்றதுக்காக மத்தவங்கள அவர் குற்றப்படுத்தாம தான் நிரபராதின்றாரு பாருங்களா. அந்த குற்றத்தை அவர் பார்க்கல, அது பெரிய அதிசயம். நம்ம எப்ப பாரு நம்மள ஒழுங்குன்னு நம்ம கத்துக்கணும், யாக்கோபு கிட்ட யோசேப்பு கிட்ட இருந்து நம்ம ஒழுங்குன்னு காமிக்கிறதுக்கு மத்தவங்களை அசிங்கம் நம்ம எப்ப பாரு காமிக்கிறது இல்லைங்களா. மத்தவங்களை மட்டம் தட்டி தான் நம்ம எவ்வளவு உத்தமன்னு காமிக்கிறது, அப்படி அந்த குணமே இல்ல பாருங்களேன். மத்தவங்களை குற்றப்படுத்தவே இல்லை அவரு, அதுதான் பாக்குறோம் அழகா. அது மாத்திரம் இல்லாம நான் இவன் இந்த பெரிய கனவுன்னு சொல்லிட்டேனே, நீ ஃபாரோ கிட்ட போய் எனக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷனை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடுன்னு கேட்கல. என்ன, என்ன இந்த ஜெயில இருந்து வெளியே எடுத்துரு, இந்த டஞ்சன்ல இருந்து வெளியே எடுத்துரு. ஏன்னா ஒரு டஞ்சன்றது நமக்கு புரியவே புரியாது, சூரியனே சூரிய வெளிச்சமே பார்க்க முடியாதுங்க, இருள்ல நாத்தத்துல. அந்த டஞ்சன்ல இருக்கிறவன் டெய்லி ஒரு ஒரு நிமிஷமும் அவன் செய்யற ஜபம் என்னவா இருக்கும் தெரியுமா, நான் எப்போ இந்த இடத்த விட்டு போவேன், அதான் அவ்வளவு கஷ்டமான இடம் அது. அந்த இடத்துல இருந்து என்னை வெளியே கொண்டு வந்துரு அப்படின்னு கேட்கிறார். இதுல ரெண்டு பாடம் நம்ம படிச்சுக்கிறோம். முதலாவது என்ன, நம்ம வாழ்க்கையில அநேக காரியத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா நம்ம ஆட்டிடியூட நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம அந்த அந்த காரியத்துக்கு நம்ம எப்படி பதில் கொடுக்கறோன்றத நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். கடவுளை வந்து நம்ம சூழ்நிலையை வச்சு நம்ம அவரை நியாயம் தீர்க்க கூடாது. ஐயோ அந்த கடவுள் கண்ணு இருக்குதா, எனக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுக்கறாருன்றத அவருக்கு அவரை அப்படி பார்க்காம அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு, அந்த திட்டத்தை நம்ம வாழ்க்கையில அவர் நிறைவேற்றிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம அறிந்து அவர் எபிரேயர்ல போட்டிருக்கிற மாதிரி தன் தான் நேசிக்கிற பிள்ளைய அவர் என்ன செய்யறாரா, சிட்சிக்கிறார். சிட்சிக்கிறார், ஏன் சிட்சிக்கிறாரு, அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்காளிகள் ஆகும்படிக்கு நமக்கு சிட்சையை கொடுக்கிறார். புரியுதுங்களா? அந்த மாதிரி கடவுள் உங்க எல்லாருக்கும் உங்க வாழ்க்கையில் அநியாயம் நடக்குது, எனக்கு தப்பு நடக்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு பேஜாரா இருந்தாலும் கடவுள் அதை பெருசா மாத்த முடியும். உங்க ஆட்டிடியூடு சரியா வச்சுக்கோங்க, கடவுள் மேல நம்பிக்கையை வச்சுக்கோங்க. என்ன சூழ்நிலை இருந்தாலும் அந்த இறையாண்மை கர்த்தர் என்ன மாத்த முடியும்ன்றதான் யோசிப்புடைய வாழ்க்கையில் நம்ம கத்துக்கிறோம் இல்லைங்களா? அது ஒரே ஒரு வசனம் படிப்போம். சங்கீதம் 119:67 வசனம். ரொம்ப அருமையான வசனம். நான் உபத்திரவத்தை கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நடந்தேன், வழி தப்பி என் இஷ்டத்துக்கு ரொம்ப தப்பான வழியில நான் போனேன். 119:67 நான் உபத்திரம் கஷ்டம் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி தப்பு தப்பா பண்ணி போனேன், ஆனா வாழ்க்கையில நிறைய கஷ்டம் அனுபவிச்ச பிறகு உன்னுடைய வழியில சரியா நான் வரேன் அப்படின்றார். புரியுதுங்களா? அதனால உபத்திரவங்க நமக்கு கஷ்டங்க பிரச்சனைங்க இருக்கத்தான் செய்யுது, ஆனா அது வந்து கடவுள நம்பிக்கையோடு நம்ம அதை ஜெயம் கொள்ள முடியும், அதை மேற்கொண்டு வர முடியும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்த்தர்ல நம்பிக்கையா இருந்தவங்க ஒருத்தருமே வைக்கப்பட்டு போனதில்லன்னு வேத வாக்கியம் நமக்கு ப்ராமிஸ் பண்ணுது. யோசேப்பை நீங்க பாத்தீங்கன்னா இந்த கஷ்டம்லாம் முடிஞ்சு எவ்வளோ பெரிய ட்ரெயின் வீரனா வர்றாரு தெரியுங்களா? வெளியா இன்னுமே அந்த நாட்டையே ஆளக்கூடிய பொறுப்பு அவர் மேல வரப்போது, அதையெல்லாம் எப்படி அவர் சமாளிச்சாரு, இந்த ட்ரைனிங்னாலதான். அதுக்கு தான் இங்கெல்லாம் ட்ரைனிங் நடக்குது. புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு கடவுள் ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. எதுக்குன்னு என்னத்துக்குன்னு தெரியல, ஒரு ட்ரைனிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? அதனால அவர் ரொம்ப நல்லவர் இல்ல, ரொம்ப நம்மள கஷ்டப்படுத்துறாருன்னு அவரை குற்றப்படுத்தாம நம்ம அவர் நம்பி புதையற்பாள எல்லாருமே அதான் சொல்றது. யாக்கோபு சரி, பவுலும் சரி, உபத்திரவங்கள் நீங்க போகும்போது உபத்திரவங்க உங்களை ஒன்றிலையும் குறை இல்லாத மாதிரி செய்ய போகுது. பவுல் சொல்றாரு உபத்திரம் உங்களுக்கு அருமையான கேரக்டரை ஏற்படுத்த போகுது, அதனால அதை நெகட்டிவா பார்க்காதீங்க அப்படின்னு. அது முதலாவது காரணம். நம்ம இன்னைக்கு காரியம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம ஆட்டிடியூடு, நம்ம கஷ்டத்துக்கு இருக்கிற நம்ம எப்படி அந்த கஷ்டத்தை பாக்குறோன்றத நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். புரியுதுங்களா? ரெண்டாவது காரியம் என்னன்னா, மத்தவங்க செய்யற தப்புங்களுக்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை, மத்தவங்களுடைய பிஹேவியருக்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியது, ஆனா அவங்களுக்கு நம்ம எப்படி பதில் கொடுக்கறோன்றத நம்ம கணக்கு கொடுக்கணும். ஜனங்க அநேக டைம்ல நம்மள தப்பா நடத்தலாம், சுயநலமா நம்மள நடத்தலாம், ஆனா நம்ம வந்து அவங்கள பத்தி ரொம்ப ரெண்டு சாய்ஸ் இருக்கு நம்மளுக்கு. நம்மள மோசமா நடத்தும் போது, நம்மளுக்கு அநியாயம் செஞ்சிருக்கும் போது, ஒன்னும் அவங்க மேல குற்றப்படுத்திக்கிட்டு அவங்க மேல கோபத்தை வச்சுக்கிட்டு சதா காலங்களும் வெறுப்ப கிருப்ப வளர்த்துக்கிட்டு நம்ம வாழலாம். இன்னொன்னு, கடவுள் அவங்களுக்கு பதில கொடுப்பாரு அப்படின்னு நம்ம மன்னிச்சு விட்டுறலாம். புரியுதுங்களா? ரெண்டு இருக்கு நமக்கு. எதை நம்ம செய்யறோம், இதை நம்ம செஞ்சோம்னா அவங்க மேல கசப்பு வெறுப்புனா நம்ம தான் ரொம்ப இழந்து போயிடுவோம். ஏன்னா கடவுள் கிளியரா சொல்லியிருக்காரு, ஒரு உனக்கு ஒருத்தன் செஞ்ச பாவத்தை நீ மன்னிக்கலன்னா உன் பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன்னு நம்மளுடைய ஆசீர்வதிக்க மாட்டார் அவர். அதனால மத்தவங்க செய்யற தப்புங்களை அவங்களை குற்றப்படுத்தி இதெல்லாம் பண்றதை நம்ம மன்னிக்க ரொம்ப கத்துக்கணும். கடவுள் நம்ம ஒரு நாள் கடவுள் கணக்கு கொடுக்கணும், அவங்களும் கணக்கு கொடுப்பாங்க, அவங்களும் அடி வாங்குவாங்க. நமக்கு என்ன அநியாயம் செஞ்சாங்கன்னு அவர் தண்டிக்கிட்டோம். நம்ம போய் கோபத்தை விரோதமா வளர்த்துக்கிட்டு யாரையுமே வச்சுக்க கூடாது. புரியுதுங்களா? அது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கே பெரிய தடை. நிறைய பேர் சந்தோஷமா சமாதானமா இல்லாத காரணம் என்னன்னா, அந்த மன்னிக்கிற குணம் இல்லை. அது கிடைக்கிற வரைக்கும் நமக்கு சமாதானமே கிடைக்காது. ஆகவே யோசேப்பு வாழ்க்கையில பாக்குறோம், இவ்வளவு அநியாயம் செஞ்சவங்களை பத்தி ஒரு வார்த்தையும் அந்த மனுஷன் சொல்லல. அதுதான் கடவுள் அவங்க கூட இருக்கிறதுக்கு ஒரு நல்ல அறிகுறி. புரியுதுங்களா? மன்னிச்சு விட்டுட்டான், கடவுள் பாத்துக்கிட்டார் அவங்களை. அதுக்கப்புறம் எவ்வளவு அனுபவிச்சாங்க அவங்க எல்லாம். சரி,